बन्धुरात्मा आत्मनस्तस्य येन आत्मैव आत्मनादितः अनात्मनस्तुशत्रुत्वे वर्तेत आत्मैव शत्रुवत्। षष्ठोऽयं श्लोकः षष्ठे अध्याये तत्र प्रथमतः कर्मयोगम् अनुतिष्ठन् ध्यानयोगम् आरोहति इति उक्तमस्ति। तदा च ध्यानयोगस्य बहिरङ्गसाधनं कर्मयोगः इति अर्थादुक्तम्। यदा तावत् ध्यानयोगः सिद्ध्यति तावत्पर्यन्तं यः कर्म कुर्वन्नासीत् तदनन्तरं तेन शम एव कारणं, शमेनैव इन्द्रियनिग्रहतया भवितव्यम् इत्युक्तमस्ति। तर्हि योगारूढत्वं कदा भवति इति प्रश्नः सञ्जायते। यस्मिन् योगारूढत्वे लब्धे सः कर्म परित्यज्य केवलचित्तसमाधानरूपेण भवेत् इति। तस्य समाधानं चतुर्थे श्लोके उक्तमस्ति। यदा हि सः इन्द्रियार्थेषु कर्मस्वप् न अनुषज्यते, यदा सर्वसङ्कल्पसन्न्यासी बभूव तदानीं योगारूढः इत्युच्यते इति। यस्मिन् क्षणे इन्द्रियार्थेषु कर्मसु अनुषङ्गो न दृश्यते, सर्वकर्मसन्न्यासश्च यद् सङ्कल्पसन्न्यासश्च यदा भवति तदानीं तस्य योगारूढत्वं जातम् इति। अतः प्रतिपुरुषेण आत्मनः उद्धरणं संसारबन्धनात् कर्तव्यम्। केन कर्तुं शक्यते? आत्मनैव कर्तुं शक्यते इति संस्कृतमनसा एकीभूतमनसा आत्मनः संसारसागरात् उद्धरणं कर्तव्यम्। तस्मादेव कारणात् आत्मनः बन्धुः आत्मैव, आत्मनः रिपुरपि आत्मैव। यत् यः कार्यकरणसङ्घातः तेन वशीकृतः सः तादृश कार्यकरणसङ्घातः तस्य आत्मनः संसारादुद्धरणे कारणं भवति, बन्धुः भवति। यस्य तावत् कार्यकरणसङ्घातो नजिकः अवशीकृतकार्यकरणसङ्घातः तस्य आत्मनः पुनः संसारसमुद्रे निमज्जनस्य कारणं भवति इति स एव रिपुः इत्युक्तमस्ति। तथा च आत्मनः वशीकृतकार्यकरणसङ्घातमेव बन्धुः, अवशीकृतकार्यकरणसङ्घातः रिपुः इति समाधानमुक्तमस्ति। अधुना तदेव विव्रियते, बन्धुरात्मा आत्मनस्तस्य येन आत्मैव आत्मनादितः अनात्मनस्तु शत्रुत्वे वर्तेत आत्मैव शत्रुवत् इति। तत्र पूर्वोक्तश्लोकस्य अर्थ एव पुनरेकवारमुच्यते, बन्धुः आत्मा आत्मनः तस्य, तस्य पुरुषस्य आत्मनः आत्मा बन्धुः। आत्मा इत्यस्य को अर्थः उक्तः? कार्यकरणसङ्घातः। केन सह कार्यकरणसङ्घातः? वशीकृतकार्यकरणसङ्घातः। तस्य पुरुषस्य, तस्य आत्मनः पुरुषस्य, बन्धुः आत्मा। बन्धुः आत्मा इत्यस्य को अर्थः? वशीकृतकार्यकरणसङ्घातः आत्मा। येन पुरुषेण आत्मना विवेकयुक्तेन मनसा आत्मैव जितः, कार्यकरणसङ्घातः जितः। येन पुरुषेण आत्मना विवेकयुक्तेन मनसा आत्मैव कार्यकरणसङ्घात एव जितः, तस्य पुरुषस्य, तस्य आत्मनः आत्मा वशीकृतकार्यकरणसङ्घातः बन्धुः इत्यन्वयः। तथा अनात्मनस्तु शत्रुत्वे अनात्मनः तस्य अवशीकृतकार्यकरणसङ्घातस्य शत्रुत्वे तत्र किं भवति? आत्मैव तस्य शत्रुवद् भवति इति समाधानमुक्तम्। तथा च वशीकृतकार्यकरणसङ्घातः यस्य वर्तते तादृशवशीकृतकार्यकरणसङ्घातः तस्य बन्धुः भवति। केन वचेत् कृतं भवति इदं कार्यकरणसङ्घातं विवेकयुक्तेन मनसा वशीकृतो भवति. अनात्मनस्तु शत्रुत्वे तर्हि अनात्मनस्तु अजितात्मनस्तु शत्रुत्वे शत्रुभावे वर्तेत आत्मैव शत्रुभावे वर्तेत इति समाधानम् अधुना भाष्यं पश्यामः. बन्धुरात्मा आत्मनस्तस्य येन आत्मैव आत्मनाजितः அனாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தேத ஆத்மைவ சத்ருவத் அப்படின்னு ஆறாவது ஸ்லோகம். இதுவரைக்கும் நாம பார்த்ததான இந்த ஸ்லோகங்களில் யோகாரூடனாக இருக்கணும்னு சொன்னார். யோகாரூடமாக இருக்கிறதுங்கிறது கர்மயோகத்தை பண்ணி கொண்டு வெகு நாட்கள் இருக்குமையானால் யோகாரூடத்தன்மை தானா வந்துடும். யோகாரூடம்னு என்னது? மனசு ஒரு இடத்துல நிக்கிறதுன்னு அர்த்தம். வெறும் இங்கேயும் அலையாம ஒரு இடத்துல மட்டும் நிக்கிறதா யோகாரூட நிலை அப்படின்னு. அப்படிப்பட்டதான யோகாரூட நிலைக்கு வருவதற்கு பகிரங்க காரணமா இருக்கக்கூடியதான கர்மயோகத்தை சொன்னார். கர்மயோகத்தை சொன்னபடி ஏன் அந்தரங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, யமநியமாதிகள், யமநியம பிராணாயாம பிரத்யாகாராதிகள் அந்தரங்க சாதனம். பகிரங்க சாதனமா இருக்கக்கூடிய கர்மயோகம், இவைகள்னால யோகம் கிட்டுகிறது. மனசானது ஒரு இடத்துல நிக்கிறது. அந்த நிற்கும் பொழுது இனிமேல் அவன் கர்மாவை பண்ண வேண்டியது, அது வரைக்கும் கர்மாவை பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அது எப்ப கிடைக்கிறது சார் எனக்கு கிடைச்சதுன்னு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா, எப்பொழுது இவனுக்கு இந்திரிய விஷயங்களான சப்தஸ்பர்ச ரூபரசகந்தாதிகளிலும் எப்பொழுது இவனுக்கு கர்மாக்களை பண்ணி கொண்டே இருக்கணும் எனக்கூடியதான விஷயத்திலையும் அட்டாச்மெண்ட் போயிடுறதோ, எப்பொழுது இவன் சர்வகல்ப சன்னியா சர்வ சங்கல்ப சன்னியாசியாக எதனையும் சங்கல்பம் பண்ணாமல் இருக்கிறானோ அப்பொழுது யோகாரூடம் வந்ததான ஒரு நிலை அப்படின்னு. ஆயால் யோகாரூடத்துவம் கிடைத்ததான ஒரு நிலையை பற்றி பேசினார். பிறகு எக்காரணத்தினால எப்படி இருக்கோ அக்காரணத்தினால நீங்க என்ன பண்ணணும், மனசை எப்படியாவது கட்டுப்படுத்தணும், சரீரங்களை கட்டுப்படுத்தணும். சரி, அது எப்படி சார் கட்டப்பட்டது? ஆத்மைவ ஹியாத்மனோ பந்து ஆத்மைவ நிபுராத்மனா, அவனுக்கு ஆத்மா தான், அவளுடைய ஆத்மா தான் அவனுக்கு பந்து, அவனுடைய ஆத்மா தான் அவனுக்கு சத்ருன்னு. ஆத்மா பந்து ஆத்மா சத்ரு சுத்தமான ஆத்மாவை சொல்ல முடியுமா? அப்படி இல்லப்பா. உத்தரே ஆத்மனா ஆத்மானம், இந்த சம்சார சமுத்திரத்துல மூழ்கி இருக்கக்கூடியதான தன்மை வசீகிருத காரியகரணங்கள்னால இவைகளை உத்தரணம் பண்ணணும், சம்சார சமுதிரத்தில் முழுகாமல் மேல தூக்கி விடணும். நான் ஆத்மானமா வசாதையே, தன்னை தான் இந்த சம்சார சமுத்திரத்தில் முழுகும்படி பண்ணி கொள்ளப்படாது, அழிக்கப்படாது. அதனால இவனுக்கு பந்து யாரு? வசீகிருதமாக இருக்கக்கூடியதான கண்ட்ரோல் பண்ணப்பட்டதான சரீரம் தான் இவனுக்கு பந்து. அதே போல தன் இச்சைப்படி விட்டதான சரீரம் தான் இவனுக்கு சத்ரு. ஆகையால் காரியகரண சங்காதங்களை யார் ஒருவன் வசீகரணம் பண்ணினானோ அப்படிப்பட்டதான அவனுக்கு அந்த சரீரமானது அந்த மனசானது அவனுக்கு பந்துவாக இருக்கு. கண்ட்ரோல் பண்ணாம இருக்கக்கூடியதான சரீரம் மனசு இவைகளெல்லாம் அவனுக்கே சத்ருவாகிறது அப்படின்னு சொன்னான். அந்த சொன்னதான விஷயத்தை மறுபடியும் இன்னொரு ஸ்லோகத்துல முக்கியமா இருக்கத்தான் இன்னொரு ஸ்லோகத்துல வேற விதமா சொல்றார். பந்தோ ஆத்மா ஆத்மனஹ தஸ்ய ஏன ஆத்மைவ ஆத்மனா ஜிதா அனாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தேத ஆத்மைவ சத்ருவத் அப்படின்னு. இந்த ஸ்லோகத்துக்கு அன்வயம் பண்ணும் பொழுது ரெண்டாவது லைன்ல இருந்து பார்க்கணும். ஏன ஆத்மைவ ஆத்மனா ஜிதா, ஏன எவனால் ஆத்மைவா இவனுடைய காரியகரண சங்காத்தமான சரீரம் ஆத்மனா விவேகயுக்தமான மனதினால் ஜிதா ஜெயிக்கப்பட்டதோ, ஆகையால் ஏன எந்த புருஷனால் ஆத்மா தன்னுடைய ஆத்மாவானது மனசு ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரமானது மன ஆத்மனா விவேகயுக்தமான மனதினால் ஜிதா ஜெயிக்கப்பட்டதோ அப்படிப்பட்டதான ஆத்மா அவனானவன் தஸ்ய அவனுக்கு ஆத்மனஹா அவனுக்கு அந்த ஆத்மா காரியகரண சங்காதமானது பந்துஹோ இவனுக்கு உபயோகப்படக்கூடியதாக ஆகிறது. எப்படி? ஏனா எவனால் ஆத்மைவா அவனுடைய ஸ்தூல சரீரமானது ஆத்மனா விவேகயுக்தமான ஆத்மா மனசனால் ஜிதஹா ஜெயிக்கப்பட்டதோ, தஸ்ய அப்படிப்பட்டதான ஆத்மனஹா அவனுக்கு ஆத்மா ஜெயிக்கப்பட்டதான சரீரம் பந்துவாகிறது அப்படி என்பதும். ஏன ஆத்மைவ ஆத்மனாஜிதா தஸ்ய ஆத்மனா பந்துஹு ஆத்மா அப்படி. அனாத்மனஸ்து சத்ருத்வே, இவனுடைய சரீரம் இவனுக்கு சத்ருவா இருக்குமே ஆனால் வர்த்தேக ஆத்மா இவன் சத்ருவ, இவன் ஆத்மா இவனுக்கு சத்ருவா, சரீரமே சத்ருவா ஆகிவிடும் அப்படின்னு அர்த்தம். இப்ப அதுக்கு பாஷ்யம் பார்ப்போம். ஆத்மைவ பந்துஹு ஆத்மைவ ரிபுஹு ஆத்மனஹா, அவனுக்கு தனக்கு தானே பந்து தனக்கு தானே சத்ருன்னு சொல்லியிருக்க. தத்ர கிம் லட்சணஹா ஆத்மனஹா பந்துஹு, எப்படிப்பட்டதான சரீரம் இவனுக்கு பந்துவாக இருக்கும். கிம் லட்சணோவா ஆத்மனஹா ரிபுஹு, எப்படிப்பட்டதான சரீரம் தனக்கு சத்ருவா ஆகும் இசி அப்படின்னு சந்தேகம் தான் உச்சத்தே. பந்துராத்மாத்மனஸ்தஸ்ய தஸ்ய ஆத்மனஹா, அவனுக்கு சா ஆத்மா பந்துஹு, அவனுடைய சரீரம் பந்து. ஏன ஆத்மனா ஆத்மைவ ஜிதா, எல்லாமே ஆத்மனஹா ஆத்மா ஆத்மனஹா ஆத்மா ஆத்மைவான்னு சொன்னா எப்படி சார் புரியும்? எந்த ஆத்மாவுக்கு என்ன அர்த்தம் சொல்றாரு? ஆத்மா காரியகரண சங்காதா, ஒரு ஆத்மாவுக்கு என்ன பேரு? காரியகரண சங்காதம் ஸ்தூல சரீரம், இந்த ஸ்தூல சூக்ம சரீரங்கள்னு அர்த்தம். ஏன ஜிதா வசீகிருதா பாருங்க, ஏன ஆத்மைவ ஜிதா, அது ஏனா எவனால் ஆத்மைவ ஸ்தூல சரீரமானது ஜிதா ஜெயிக்கப்பட்டதோ, ஜிதேந்திரியா இத்தியர்த்தா, ஜிதேந்திரியன் ஆகிவிட்டானோ. அனாத்மனஸ்து அஜிதாத்மனஸ்து, ஜெயிக்கப்படாதான ஆத்மாவிற்கு சத்ருத்வே சத்ருபாவே வர்த்தேதா, இது ஆத்மைவா, அவனுடைய ஆத்மாவே சரீரமே அவனுக்கு சத்ருபாவத்தில் இருக்கும். ஆத்மைவ சத்ருவது யதா ந ஆத்மா சத்ருஹோ ஆத்மனஹா அபகாரி, எப்படி இந்த சரீரமானது ஆத்மாவுக்கு அபகாரியா இருக்காதோ ததா அப்படி ஆத்மனஹா அபகாரே வர்த்தேதா, அதே போல ஆத்மாவும் தனக்கு அபகாரத்திலேயே இருக்கும். அப்படி பண்ணி கொள்ளப்படாது, தனக்கு உபகாரமாக சரீரத்தை, மோட்சத்துக்கு உபகாரமாக சரீரத்தை தன் கண்ட்ரோல்ல வைத்துக் கொள்ளணுமே ஒழிய தனக்கு மோட்சத்துக்கு பிரதிபந்தகமாக சரீரத்தை வைத்துக் கொள்ளப்படாது அப்படின்னு அர்த்தம். ஆகையால் இந்த ஸ்லோகத்துல ஆத்மைவ பந்துராத்மா ஆத்மனஸ்தஸ்ய ஏன ஆத்மைவ ஆத்மனாஜிதா அனாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தேத ஆத்மைவ சத்ருவத் அப்படின்னு. அடுத்தது
ஜிதாத்மன
ஆத்மான சரீரம்னு வருது, ஆத்மான சரீரம்னு அர்த்தம். ஜடமா இருக்கிறதுனால அனாத்மான்னு
சொல்லுவேன்.
ஆத்மாங்கிற பதத்துக்கு அநேக அர்த்தங்கள் உண்டு. ஆத்மா ஜீவே திருதௌ தேகே ஸ்வபாவே பரமாத்மனி, ஆத்மாங்கிற சொல்றதுக்கு தேகம்னு ஒரு அர்த்தம், ஸ்வபாவம்னு அர்த்தம், பரமாத்மான்னு அர்த்தம், மனசுன்னு அர்த்தம், இப்படி அர்த்தங்கள் இருக்கு. அதனால இந்த இடத்துல ஆத்மான சரீரம்னு முதல்ல முக்கிய அர்த்தத்தை
எடுத்துட்டேன்.
முதல்ல சொல்ற ஆத்மாங்கிற சப்தத்துக்கு முக்கியமான அர்த்தம் சரீரம்னு, அதனால முதல்ல முக்கியமான சரீரம்னு அர்த்தம் சொல்லு. எப்படி சொன்னேன்? ஏனா எவனால் ஆத்மனா விவேகயுக்தமான மனசினால் ஆத்மா ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் ஜிதா ஜெயிக்கப்பட்டதோ தஸ்ய ஆத்மனஹா, அப்படிப்பட்டதான அவனுக்கு ஆத்மா இப்படிப்பட்டதான ஜெயிக்கப்பட்டதான சரீரம் பந்து. யார் விவேகயுக்தமான மனசினால் தன்னுடைய ஆத்மாவான ஸ்தூல சரீர சூக்ம சரீரங்களை ஜெயித்து விட்டானோ, ஜிதேந்திரியனாக ஆனானோ, அப்படிப்பட்டதான மனிதனுக்கு ஜெயிக்கப்பட்டதான சரீரம் பந்து. அது வரைக்கும் அர்த்தமாயிடு. அனாத்மனஸ்து சத்ருத்வே இங்க அனாத்மான சொன்ன என்ன அர்த்தம்? இந்த சரீரத்துக்கு ஆத்மான சொன்னேன் முதல்ல இல்லை. இப்ப எப்படிப்பட்டதான சரீரத்தை நான் சொன்னேன்? வசீகிருதமான சரீரம். அப்படி வசீகிருதமாக இல்லாதாக ஒரு சரீரம் அனாத்மனஸ்தோ, அவசீகிருதமான சரீரம் சத்ருத்வே, அது சத்ருபாவமா இருக்குமையானால் அப்ப என்ன வார்த்தைக்கு ஆத்மையே சத்ருவது. இவனுக்கு சத்ருவாகத்தானே, ஆத்மாவுக்கு சத்ருவாகத்தானே இருக்குது. அதனால அர்த்தம் கரியப்படு. முதல் லைன்ல ஆத்மான காரியகரண சங்காதம்னு ஒரு அர்த்தம் சொன்னேன். அந்த வசீகிருதமான காரியகரண சங்காதம் வசீகிருதமாக இல்லைன்னா அது என்ன ஆயிடுது? அனாத்மாவா ஆச்சு, அது பந்துவா இல்லை, அதனால இவனுக்கு சத்ருவா ஆயிடும். அப்படி ததா அது வரைக்கும் ஆச்சு. யதா ந ஆத்மா சத்ருஹோ ஆத்மனஹா அபகாரி. யதா எப்படி ந ஆத்மா சத்ருஹோ, தன்னுடைய ஆத்மா சத்ருவாக இல்லையோ, சரி அப்படி அனாத்மான்னு உங்க சத்ரு. யதா அனாத்மா சத்ருஹோ, ஆத்மா இல்லாதவன் எப்படி சத்ருவாக இருக்கிறானோ, ஆத்மா பின்னமான சத்ருவாக இருக்கானோ, ததா ஆத்மனஹா, எப்படி அனாத்மாவா இருக்கிறவன் இவனுக்கு சத்ருவா இருக்கானோ, அப்படியே இந்த ஆத்மா ஸ்தூல சரீரமும் நீங்க கண்ட்ரோல் பண்ணலேன்னா அபகாரே வர்த்ததா அப்படின்னு. அனாத்மான்னு சொன்னா ஆத்ம பின்னமான பதார்த்தம், அது எப்படி சத்ருவா இருக்கோ ததா ஆத்மனோ அபகாரே வர்த்ததா அப்படி அர்த்தம் அப்படி இருந்தது. சரி, இப்ப மேல